கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ் நற்செய்தி குழுவினர், ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உண்மைத்தான் நிறுத்தியுள்ளேன் ஆண்டவரே. வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. உண்மை அல்லாமல் வேற விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே, நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். ஆற்றங்கரை மரமாக அஜராமல் கனி கொடுப்பேன் என ஒரு பக்தன் பாடியது போல இந்த வான்பா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் வாழ்வையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வான்பரா நிகழ்ச்சியிலே நூற்றுவ தலைவர் என்பவருடைய வாழ்க்கை வழியாக கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு மேலானது என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். மத்திய நற்செய்தி நூல் 8 அதிகாரத்திலே வசனங்கள் 5 நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கப்பர்நகூமுக்கு சென்ற போது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்றார். 13 வசனம் சொல்லுகிறது, பின்னர் இயேசு நூற்றுவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். அன்பு வாண்பரா வானொலி நேயர்களே, நூற்றுவ தலைவர் ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் இருக்கிற பையன் குணமடைவான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் ஒரு வார்த்தையிலே எவ்வளவு நம்பிக்கையோடு கதைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் அன்பு வான்பரா வான நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு, ஒவ்வொரு வார்த்தையிலும் விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு. அவருடைய வார்த்தையை நாம் வெறும் எழுத்தாக பார்ப்போம் என்றால், வெறும் ஒரு வார்த்தையாக பார்ப்போம் என்றால், அந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற அந்த வல்லமையை காண முடியாது. மாறாக அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற இயேசுவின் வல்லமையை கண்ணோக்கி பார்ப்போம் என்றால், அந்த இயேசுவின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதை நாங்கள் காண முடியும். காரணம், இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலே இயேசுவே தங்கி இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் நம்பும் பொழுது அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை காண முடியும். யோவான் நற்செய்தி நூலிலே 4 54 வசனத்திலே இந்த அற்புதத்தை குறித்து யோவான் ஆசிரியர் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருள் அடையாளம் இதுவே. இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருள் அடையாளம் இதுவே என்று எழுதுகிறார். அப்ப முதல் அடையாளம் என்ன? கலிலேயாவிலே கானா ஒரு திருமண வீட்டிலே ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதுதான் முதல் அடையாளம் என்பதை யோவான் நற்செய்தியாக எழுதுகிறார். 2வது அருள் அடையாளம் எதுவென்றால், அந்த நூற்றுவ தலைவருடைய வீட்டில் இருக்கிற பணியாளன் குணமடைவதாகும். அந்த முதல் அடையாளத்திலும் 2வது அடையாளத்திலையும் நாங்கள் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம், கடவுளுடைய வார்த்தை வழியாக அற்புதம் நடக்கிறது. முதலாவது, அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று அன்னை மரியா அவர்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்யும் பொழுது அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. இங்கே 2வது அருள் அடையாளத்திலே நூற்றுவ தலைவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தையினாலே அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, கடவுளுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்து முடிக்கிறது. ஆகவே முதலாவது அற்புதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்றார் அன்னை மரியாள். அந்த வீட்டில் இருந்த குறை நீங்கியது. இப்பொழுது ஒரு நூற்றுவ தலைவர் சொல்லுகிறார், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தையினாலே வீட்டிலே அற்புதம் நடக்கும் என்று. அப்படியாக அந்த வீட்டிலே அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். முதல் அற்புதத்தை ஆண்டவர் இயேசு வீட்டில் இருந்து செய்கிறார், கானாவின் திருமண வீட்டிலே. 2வது அற்புதத்தை ஆண்டவர் இயேசு வீட்டில் இல்லாமலேயே செய்கிறார், அவருடைய வார்த்தை அனுப்பி. அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, முதல் அற்புதத்தை ஆண்டவர் இயேசு வீட்டில் இருந்து செய்கிறார். 2வது அற்புதத்தை ஆண்டவர் இயேசு வீட்டில் இல்லாமலே அவருடைய வார்த்தை அனுப்பி செய்கிறார். முதல் அற்புதத்திலே ஒரு வீட்டில் இருந்த குறை நீங்கியது. 2வது அற்புதத்திலே ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்த குறை நீங்கியது. முதல் அற்புதத்திலே ஒரு வீட்டில் இருந்த குறை நீங்குகிறது. 2வது அற்புதத்திலே ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற குறை நீங்குகிறது. எதனாலே? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையினாலே. அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு இயேசு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு இயேசு இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவே வார்த்தை, வார்த்தையே இயேசு. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது என்றால் அங்கு இயேசு இருக்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையிலே, பெற்றோர் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தை அவர்கள் நம்புகிறார்கள் என்றால், அங்கு கடவுளுடைய வார்த்தை அவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அங்கு இயேசு இருக்கிறார். எங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார். எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்கு இயேசு மக்களுடைய குறைகளை நீக்குகிறார், மக்களை ஆசீர்வதிக்கிறார், மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, உங்கள் குடும்பத்தில் இயேசு வர வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்தில் இயேசுவின் அருள் அடையாளங்களை காண வேண்டும் என்றால், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இயேசுவினுடைய பிரசன்னத்தை காண வேண்டும் என்றால் உங்கள் வீட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை படித்து அதை தியானித்து அதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தை வழியாக ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதை காண முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
கடவுளுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு இயேசு இருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரத்திலே 14 வசனத்திலே யோவான் எழுதுகிறார், வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது என்று பார்க்கிறோம் அல்லவா. அந்த வார்த்தையான் இயேசுவாக இந்த பூமியிலே அன்னை மரியாள் மூலமாக வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த வார்த்தை எங்கிருக்கிறதோ அங்கு இயேசு இருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 1 வசனத்திலிருந்து பாருங்கள், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, வாழ்வு மனிதருக்கு ஒளியாக வந்தது. பார்த்தீர்களா அன்பு வான்பரானியர்களே, தொடக்கத்திலேயே அந்த வாக்கு இருந்துதான். யாரது? இயேசு. அவரே மனிதனாக வந்தாராம். அவராலேதான் உலகம் முழுவதும் உண்டானதாம். நானும் நீங்களும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டவர்கள். அவரிடம் வாழ்வு இருந்தது. யோவான் 1 அதிகாரத்திலே 4 வசனத்திலே அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள், அவரிடம் வாழ்வு இருந்தது. அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இயேசுவின் வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு வாழ்வு உண்டாகிறது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்னுடைய ஊழியன் குணமடைவார் என்று நூற்றுவ தலைவர் சொன்னாரே, பார்த்தீர்களா? அந்த ஒரு வார்த்தையிலே வாழ்வு இருந்தது, அந்த வார்த்தை அவரை குணமாக்கியது. அதுபோல உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை வழியாக உங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது. யோவான் நற்செய்தி நூலிலே 1 வசனங்கள் 10 இருந்து பாருங்கள், ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, அந்த ஒளியான தெய்வம், அந்த மெய்யான தெய்வம், அந்த மெய்யான ஒளி இந்த உலகிற்கு வந்தார். அந்த ஒளியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவர் யாரிடத்திலே வந்தாரோ அவர்களே அவரை புறக்கணித்தார்களாம். அவர் யாரிடத்திலே வந்தாரோ அவர்களே அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் மெய்யான ஒளி. அந்த ஒளியை அணைத்து போட நாங்கள் நினைத்ததினாலே நமது வாழ்க்கையில இருள் வந்து சூழ்ந்து விடுகிறது. இருள் எப்படி நீங்கி போகிறது? ஒளி வரும் பொழுதுதானே. அந்த ஒளியாகி இயேசு நமது வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய சிந்தனையில் இருக்கிற, நம்முடைய செயல்களில் இருக்கிற, நம்முடைய உணர்வுகளில் இருக்கிற எல்லா விதமான இருளையும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை அகற்றி போடுகிறது. இயேசு அகற்றி போடுகிறார். அந்த மெய்யான ஒளி நம்முடைய குடும்பங்களிலே வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உருவாகுவதை நாங்கள் காண முடியும், இருள் நீங்கி போவதை காண முடியும். நூற்றுவ தலைவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். அந்த நூற்றுவ தலைவர் இயேசுவினிடத்திலே வந்தது போல, இன்றைக்கு அன்பு வாழ்வான நேயர்களே, நீங்களும் இயேசுவினிடத்திலே கேளுங்கள், இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வார்த்தை வழியாக உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருவார், விடுதலையை தருவார். ஒரு வகுப்பு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பு மாணவர்களிடத்திலே கூறுகிறார், ஒரு கூடையிலே ஆப்பிள் பழங்கள் இருக்கிறது, ஒரு கூடையிலே ஆப்பிள் மரங்களை உருவாக்குகின்ற அந்த வித்துக்கள் இருக்கிறது, விதைகள் இருக்கிறது, நீங்கள் எது வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே எல்லா மாணவர்களும் ஓடி போய் அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக் கொண்டார்கள். ஒரு மாணவன் மட்டும் போய் அந்த அப்பிள் மரத்தை வளர செய்கின்ற அந்த விதையை, அந்த வித்தை எடுத்துக்கொண்டான். எல்லா மாணவர்களும் அவனை பார்த்து ஏளனம் பண்ணினார்கள், அதையே நீ எடுத்துக் கொள்ளுகிறாய், அதை எப்படி உன்னால் சாப்பிட முடியும் என்று சொல்லி அந்த மாணவனோ மௌனமாக இருந்தான். அப்பிள் பழத்தை எடுத்த மாணவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக அதை சாப்பிட்டு முடித்தார்கள். இந்த மாணவனோ அந்த விதையை கொண்டு போய் வீட்டிலே வைத்து அதை நிலத்திலே தாட்டு அந்த அப்பிள் மரம் வளருவதற்கு வேண்டிய சகல வேலைகளையும் செய்கிறான். இதோ அந்த வீட்டிலே அப்பிள் மரம் வளர்கிறது. அந்த அப்பிள் மரம் வளர்ந்து காய்கள் உண்டாகி அப்பிள் பழங்கள் உருவாகின்றன. அந்த மாணவன் இப்பொழுது அந்த வீட்டில் இருந்து கொண்டே அதை சாப்பிடுகிறான். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் அப்பிள் பழம் சாப்பிடக்கூடிய விதமாக அவனுடைய வீட்டிலே அப்பிள் மரம் வளர்ந்திருக்கிறது. அப்பிள் பழங்களை எடுத்து சாப்பிட்ட அந்த மாணவர்கள் எல்லாரும் அந்த வீட்டின் வழியாக அந்த அப்பிள் வீட்டை எடுத்துக்கொண்டு அந்த மாணவன் வீட்டுக்கு வழியாக போகும் பொழுதெல்லாம் அந்த மாணவனிடத்தில் கேட்பார்களாம், எங்களுக்கும் நீ அப்பிள் கொடுப்பாயா என்று சொல்லி. ஆம் அன்பு வான்பரா வாணியர்களே, கடவுளுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை எங்கு இருக்கிறாரோ அங்கு இயேசு இருக்கிறார். நாம் வெறும் ஆலயத்திலே மட்டும் போய் இறைவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு அதற்கு பின்பு அதை பற்றியே தியானிக்காத மக்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வீட்டிலே அந்த வார்த்தை வளர வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே அந்த வார்த்தை வளர வேண்டும். வெறும் ஒரு கோயிலுக்கு போகிற நேரத்திலே மட்டும் நாங்கள் இறைவனை கேட்போம் என்றால் அதன் வழியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாமல் போய்விடுமே. மாறாக அந்த கேட்கிற வார்த்தையை வீட்டிலே கொண்டு வந்து விதைத்து அதை வளர வைக்கும் பொழுது அதன் வழியாக ஆண்டவர் செய்கின்ற பெரிய அற்புத அடையாளங்களை, வழிநடத்தல்களை நாங்கள் காண முடியும். ஆகவே அன்பு வான்பர வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் நம்முடைய வீடுகளிலேயே படிப்போம். அந்த வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம். அந்த வார்த்தை நம்முடைய வீட்டிலே வளரட்டும். அங்கு இயேசு வருவார். அங்கு இயேசு வந்து எங்களை ஆசீர்வதிப்பதை நாம் காண முடியும். ஆகவே இயேசுவின் வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு இயேசு இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே 8 வசனங்கள் 14-15 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். இயேசு பேதுருவின் வீட்டுக்குள் சென்ற போது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். இயேசு பேதுருவினுடைய வீட்டுக்கு வந்தாராம். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வீட்டிலே வரும்பொழுது இயேசுவே அங்கு வருகிறார். பேதுருவின் வீட்டிலே வந்த இயேசு பேதுருவினுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடைப்பதை கண்டார் என்று திருமறை சொல்லுகிறது. என் அன்பு வான்புற வானொலியர்களே, இயேசு உங்கள் வீட்டிலே வரும்பொழுது அவர் உங்களை காண்கிறார், அவர் உங்களை பார்க்கிறார். யாரும் உங்களை பார்க்காமல் போகலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அவர்களே உங்களை அதிகம் நோக பண்ணுகிறவர்களாக, வேதனைப்படுத்துவர்களாக மாறிவிடலாம். ஆனால் இயேசு உங்கள் வீட்டிலே வரும்பொழுது, இயேசு உங்கள் உள்ளத்திலே வரும்பொழுது அவர் உங்களை காண்கிறார். அந்த பேதுருவின் மாமி காய்ச்சலாய் கிடந்ததை பார்த்த இயேசு அவருடைய கரங்களை தொட்டு தூக்கி விடுகிறார். அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். அதுபோலதான் அன்பு வான்பரா நேயர்களே, உங்கள் வீட்டிலே வருகிற இயேசு உங்களை காண்கிறவர் மட்டுமல்ல, அவர் உங்களை தொடுகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவரால் தொட முடியும். அவர் தொடுவார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகிறது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் அறுந்து போகிறது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் நீங்கி போகிறது. அவர் தொடுவார் என்றால், இயேசு தொடுவார் என்றால் அவர்களால் புது வாழ்க்கை வாழ முடியும். இயேசு பேதுருவின் மாமியாரை தொட்டால் காய்ச்சல் நீங்கியது என்று பார்க்கிறோம். அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இயேசு நம்முடைய வீட்டிலே வந்து நம்மை தொடும் பொழுது அவருக்கு நாங்கள் பணி செய்கிறவர்களாக மாற்றப்படுகிறோம். இதுவரைக்கும் பிசாசுக்கு அடிமையாக இருந்தவர்கள், பிசாசுனுடைய வழிக்கு அடிமையாக இருந்தவர்கள், சாத்தானுடைய பாவ செயல்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் இப்பொழுது இயேசு தொடுவதனாலே இயேசுவின் சீடர்களாக மாறுகிறார்கள். அந்த இயேசு நமது இல்லங்களில் வருவது எத்தனை பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இல்லங்களில் வரும் பொழுது இயேசுவே வருகிறார். நம்முடைய இல்லங்களில் வரும் இயேசு எங்களை காண்கிறார். எங்களை காணும் இயேசு எங்களை தொடுகிறார். எங்களை தொட்டு எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் இல்லத்திலே வாரும், என்னை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கரங்களிலே ஒப்புக்கொள்ளுங்க.
கார்மேகம் சூழ கதியி துமரியாது காரிருள் படர கலங்கி நீ நிறைவா. கார்மேகம் சூழ கதியி துமரியாது காரிருள் படர கலங்கி நீ நிறைவா. கத்தளித்து தடுமாறு சடம் புரண்டே, கத்தளித்து தடுமாறு சடம் புரண்டே, தாங்கி பிடித்தாயும் கரம் பற்றினேன்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சுபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை
2046446 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-8736-2734 அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
சுகமான வாழ்வு இணை தினம் அழைத்தது, சொகுசாய் வாழ என் மனம் மறுத்தது.
நிகழ்ச்சியில் அருத்தியானம் தொடர்கிறது.
மத்திய நச்சிதி நூலிலே 8 16 வசனத்தை படித்து பாருங்கள். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளிகளையும் அவர் குணமாக்கினார். மத்திய நச்சிதி நூல் 8:16 வசனம். இயேசு ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அன்பு வான்புற வானொலி நேயர்களே, ஒரு வார்த்தை, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் நலமடைவான் என்று நூற்றுவ தலைவர் சொன்னாரே, பார்த்தீர்களா? அந்த ஒரு வார்த்தையிலே நோய் குணமடைகிறது. இயேசு சொன்ன ஒரு வார்த்தையிலே மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு ஓடி போகிறது. இதைத்தானே கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் திருப்பலி ஆராதனையிலே நற்கருணையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, என் உள்ளத்திலே நீர் வர நான் தகுதியற்றவன், என் இல்லத்திலே நீர் வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இனி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இனி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் நூற்றுவ தலைவனுடைய வீட்டிலே அற்புதம் நடந்தது போல, நான் ஆலயத்தில் இருக்கும் பொழுதே இயேசுவின் வீட்டிலே அற்புதம் செய்கிறார் என்பதை நாம் நினைத்துக் கொள்ளுவோம். இனி திருப்பலி ஆராதனையிலே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம், இயேசு ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அசுத்த ஆவிகள் நீங்கி போனது போல, என் வாழ்க்கையில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற தீ ஆவியின் வல்லமைகள் நீங்கி போகிறது என்பதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே அசுத்த ஆவிகள் மனிதர்களை விட்டு நீங்கி போகிறது என்பதை பார்க்கிறோம். பல நோயாளிகளை ஆண்டவர் இயேசு குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பு வான்புற வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இயேசுவின் வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இன்றைக்கு அழகியாகிய பிசாசு இந்த நாட்டிலே பல வழிகள் வழியாக, பல சூழ்நிலைகள் வழியாக நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அவன் கவர்ந்து கொள்ளுகிறான். பலவிதமான இச்சைகளை உள்ளத்திலே தூண்டி விடுகிறான். பலவிதமான தீமையான ஆசைகளை குடும்பங்களிலே கொண்டு வந்து போட்டு விடுகிறான். கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே பிரிவினைகளையும் இடைவெளிகளையும் அவன் உண்டாக்கி விடுகிறான். கடவுள் பயத்தை எடுத்து போடுகிறான். கடவுளை தேட வேண்டும் என்பதற்கு பதிலாக இந்த உலகத்தையே தேடுகிற மக்களாக அழகை மாற்றி விடுகிறது. அந்த அழகையின் வல்லமையில் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால், அந்த பிசாசனுடைய சக்தியில் இருந்து, அந்த தீய வல்லமையில் இருந்து இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், இயேசுவின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இயேசுவின் வார்த்தை நம்முடைய குடும்பங்களிலே வர வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அசுத்த ஆவிகள் ஓடியது போல, இயேசுவின் வார்த்தை வரும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற இருள் நீங்குவதை நாங்கள் காண முடியும். அன்பு வான்பர வானொலி நேயர்களே, மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது. இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். எதிலே? சிலுவையிலே. இயேசு சிலுவை மரணத்தின் வழியாக நம்முடைய பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார். அந்த சிலுவையின் இடத்திலே வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசு அந்த விடுதலையை கொடுக்கிறார். அன்பு வான்புறா வானொலி நேயர்களே, இயேசுவின் வல்லமை இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லத்திலே இயேசுவின் பிரசன்னம் இறங்கி வருகிறது. இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என் வாழ்க்கையிலே வாரும் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கற்று. ஆண்டவருடைய வார்த்தை எங்கு உள்ளதோ அங்கு ஆண்டவரே வருகிறார். ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொன்ன அதே நேரத்திலே இயேசு குணமாக்கினாரே. அந்த 100 தலைவரை போல இப்பொழுது இயேசுவினிடத்திலே வருவீர்களா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், குணமாக்குவார், விடுதலையாக்குவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த கரங்களிலேயே வருகிறோம். இந்த வான்புறாணியர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலேயே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியுங்கள். இயேசுவே, நீர் எங்கிருக்கிறீரோ அங்கு விடுதலை உண்டு என்று திருமறை சொல்லுகிறதே. இதோ உம்முடைய வார்த்தை அனுப்பி நான் மக்களை குணமாக்குவேன் என்று வாக்குரைத்த அன்பு தெய்வமே, ஒரு வார்த்தை வழியாக நீர் நோயை குணமாக்கினீர். ஒரு வார்த்தை வழியாக தீய ஆவிகளை ஓட்டுகிறீர். அதுபோல இன்றைக்கும் இந்த வான்புறா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேலே உம்முடைய வார்த்தை அனுப்பும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த வான்புறா நிகழ்ச்சியை யார் யார் எந்த நிலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனம் உடைந்தவர்களாக, மன பாரத்தோடு, மனதிலே பலவிதமான குழப்பங்களோடு, மனதிலே பலவிதமான பயங்களோடு, சஞ்சலங்களோடு இந்த வான்புறா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலே ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும். அவருடைய உள்ளத்திலே ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக சமாதானம் அவர்கள் மேலே இறங்கி வரும்படி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இதோ இந்த நேரத்திலே இந்த வான்புறா நிகழ்ச்சியை எந்த வாகனத்தில் இருந்து கொண்டோ, அல்லது வீட்டில் இருந்து கொண்டோ, அல்லது இன்டர்நெட் மூலமாக உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் மேலே ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு 100 தலைவர் உம்மோடு கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வீட்டிலே அற்புதம் நடந்தது போல, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதாமே ஒரு தெய்வீக வல்லமை இவர்களுடைய குடும்பத்திலே, இவர்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து அற்புதம் செய்யட்டும். ஆண்டவரே, நோய்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக, குடும்பத்தில் இருக்கிற குறைகள், பற்றாக்குறைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதித்தரலும், அற்புதம் செய்தரலும். 100 தலைவருடைய வீட்டில இருந்த ஊழியனை குணமாக்கியது போல, இவர்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் குணமாக்கும், ஒவ்வொருவரை நீர் தொடும், ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். பேதுருவின் வீட்டிலே வந்த பொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் கிடந்ததை கண்ட தெய்வமே, இந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பார்த்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அதிலிருந்து விடுதலை தந்திரலாம். நீர் அதை செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
என்னை வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன்.
பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன்.
பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன். அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன்.
நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன்.
வான்பராவில் அடுத்து மலர்வது தந்தையர் தினம். அன்பு வான்பரா வாழின் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து தந்தையர்களுக்கும் வான்பரா நேயர்கள் சார்பாகவும், கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் சார்பாகவும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு அனைத்து தந்தையர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த ரெண்டு கிழமைகளுக்கு முன்பதாக எமது நற்செய்தி பணியிலே உள்ள ஒரு குடும்பத்தாரோடு நாம் கதைக்கும் பொழுது, கணவனும் மனைவியுமாக உட்கார்ந்திருந்து அவர்கள் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அதிலே அவருடைய மனைவி சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்திலே நானும் திருமணமாகிய எனது அக்காவும் எமது நாட்டு பிரச்சனையினாலே இடம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு வந்திருந்தோம். எங்களுடைய வீட்டிலே என்னுடைய அக்கா குடும்பம் என்னை ஒரு வேலைக்காரியைப் போல நடத்தினார்கள். பல துன்பங்களையும் நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வேளையிலே நான் இப்பொழுது திருமணம் செய்திருக்கிற என்னுடைய கணவர் எனது கஷ்டங்களை பார்த்து என்னை திருமணம் செய்யப் போவதாக எங்களுடைய வீட்டிலே அனுமதி கேட்டு என்னை திருமணம் செய்து கொண்டார். அவர் என்னை திருமணம் செய்யும் பொழுது என்னிடத்தில் இருந்தது ஒரே ஒரு உடுப்பு மட்டும்தான். நகையோ பொருளோ ஒன்றுமில்லை. ஆனாலும் என்னை திருமணம் செய்யப் போகிற அவரிடத்திலே சொன்னேன், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு, என்னைத்தான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னேன். அதையும் அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு என்னை திருமணம் செய்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் என்னை கண்கலங்காமல் காத்து வருகிறார். எனக்கு பல உடுப்புகளை வேண்டிக் கொடுக்கிறார். இன்றைக்கு என்னிடத்தில் எவ்வளவோ நகை இருக்கிறது, அத்தனை நகையும் அவர் பாடுபட்டு எனக்கு வேண்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மனைவி தன்னுடைய சொந்த கணவனுக்கு முன்பதாகவே இருந்து தன்னுடைய கணவனை புகழ்ந்து கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு மிகவும் ஆனந்தத்தை தந்தது. அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன்மார் எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னேற்றிருக்கிறார்கள், முன்னேற்றிக் கொண்டும் இருக்கிறார்கள். அவைகளை நினைத்து நாம் அவர்களை பாராட்டுவோம். அவைகளுக்காக இறைவனுக்கு நன்றியும் செலுத்துவோம். நான் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு வயதான குடும்பத்தாரை சந்தித்தேன். அந்த வயதானவர் என்னிடத்திலே ஒரு பெரிய மனபாரத்தை சொன்னார். அதாவது, நான் திருமணம் செய்யும் பொழுது என்னுடைய மனைவி மிகவும் ஏழையாக இருந்தாள்.
நாங்கள் திருமணம் செய்த பின்பு நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து ராப்பகலாக அதிலே பாடுபட்டு சில வேளைகளிலே வருடக்கணக்கில் கூட என்னுடைய வீட்டுக்கு நான் போய் என் மனைவியை பார்க்க முடியாத அளவு என்னுடைய வேலையிலேயே நேரத்தை செலவழித்து என் குடும்பத்தை நான் முன்னேற்றினேன். கொட்டி வீட்டிலே இருந்த நாம் கல்வீடு கட்டி ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்தப்பட்டோம். பணமே இல்லாமல் வாழ்ந்த நாம் கை நிறைய பணத்தோடு வாழ்ந்தோம். பிள்ளைகள் எல்லாரும் செல்லமாக வளரும் அளவுக்கு நம்மிடத்திலே நிறைய பணம் சேர்ந்தது. ஆனால் இந்த வயதான நேரத்திலும் எனக்கு இருக்கின்ற ஒரு பெரிய மனக்கவலை என்னவென்றால், என்னுடைய மனைவி எப்பொழுது பார்த்தாலும் என்னை ஒரு பைத்தியக்காரனாகத்தான் நினைத்து விடுகிறாள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேற்றினேன் என்பதை சற்றும் கூட அவள் நினைக்காமல் எப்பொழுது பார்த்தாலும் என்னோடு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பாள். ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு 10 கதைகளை சொல்லி என் உள்ளம் நோகும்படியாக என் உள்ளத்தை உடைக்கிறாள். இதை நினைக்கும் பொழுது என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது. இவளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக, இந்த குடும்பத்தை நான் உயர்த்துவதற்காக எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு ஒருத்து நான் வாழ்ந்தேன். என் வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு நான் வேலையிலே கவனம் செலுத்தி ஒரு நல்ல நிலைக்கு என் குடும்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் எவ்வளவு பாடுபட்டேன். ஆனால் என்னுடைய ஒரு வார்த்தைக்கு கூட என் மனைவி மதிப்பு கொடுக்கிறாள் இல்லையே என்று நினைத்து நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்னார். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, உண்மையிலேயே உங்கள் குடும்பத்திலே உள்ள உங்கள் கணவன்மார் அல்லது உங்களுடைய தகப்பன் எவ்வளவு பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பதை நினைத்து அவர்களை நாம் வரவேற்போம், அவர்களை நாம் ஊக்கப்படுத்துவோம், அதற்காக நாங்கள் மரியாதை கொடுப்போம், இறைவனிடத்திலே அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். சில வருடங்களுக்கு முன்பு தந்தையர் தின வாழ்த்து ஒன்றை எழுதி தரும்படி எமது நச்சேரி பணியில் உள்ள ஒரு தாயாரிடத்திலே கேட்டிருந்தேன். அவர்கள் ஒரு கவிதையை எழுதி கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அதை வடித்திருந்த விதத்தை நான் வாசித்த பொழுது என் உள்ளம் அதனால் தொடப்பட்டது. அது மட்டுமல்ல, அது ஒரு தகப்பனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு லட்சியத்தை எடுத்து காட்டியது. இதோ அந்த கவிதை. உண்ணாமல் உறங்காமல் ஓடி ஓடி உழைத்து ஓயாது நெஞ்சிலே தன் பிள்ளை செல்வங்களை பாசத்தோடு சுமந்து வாழ்ந்து வரும் தந்தையர்க்கு அன்போடு நன்றியுடன் நினைப்பது சால சிறந்ததே. 10 மாதம் உதரத்திலே பெற்ற தாய் சுமந்திருக்க மீதுள்ள காலமெல்லாம் நெஞ்சிலே சுமக்கும் தந்தை, நல்லவனாய் வல்லவனாய் கல்வியிலே வித்தகனாய் நானிலம் போற்றிட நல்வழி காட்டும் பாச தீபம், கஷ்டமோ துன்பமோ கடின உழைப்பின் தாக்கமோ கண்ணின் மணியென கண்கலங்க விடாது, கண்ணியமாய் காலமெல்லாம் கரைபடாது வாழ்வதற்கு நல் அறிவு புகட்டி நல்வழி காட்டும் கலங்கரை விளக்கு அவன். பெற்ற பிள்ளைகளின் பெரு விருப்பம் அறிந்து உற்ற தேவைகளை உடனுக்குடன் பகிர்ந்து சற்றும் சளைக்காமல் சாதுரியமாக அன்பை காட்டி கற்றறிந்த வழிகளிலே கரம் கோர்த்து வழியமைக்கும் தியாக சுடரவன். வற்றாத நதியாக தன்னையே நீராக்கி உருக்கி உடல் உழைப்பால் உரமூட்டி குடும்பத்தை காத்திடும் உத்தம தியாகியாய் ஒளி வீசும் சுடர் விளக்காய் உன்னத நிலைக்கு உயர்த்தி மகிழ்ந்திடும் பாசமிகு தந்தை அவர். எல்லாம் வல்ல அன்பு தந்தையாம் நம் இறைவன், மானிடருக்கெல்லாம் தந்தையாம் நம் தேவன், எல்லா தந்தையர்க்கும் ஆற்றலும் ஆசியும் சமாதானமும் குறைவில்லா தூய்மையும் அன்பையும் கிருபையாய் பொழிவாராக. இந்த அன்பான வாழ்த்துக்களை இப்போது இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தந்தையர்களுக்கும் வாழ்த்தாக நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். எமது தாய் திருச்சபையாம் கத்தோலிக்க திருச்சபை திருக்குடும்பத்தை நம் எல்லோருடைய குடும்பத்திற்கு முன்மாதிரியாக தந்திருக்கிறது. அதிலே புனித சூசியப்பர் நம் அனைவருக்கும் முன்மாதிரியான ஒரு தந்தையாக தரப்பட்டுள்ளார். அவர் இறை சித்தத்தை மிக அமைதியோடு ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தின் எந்த சூழ்நிலையிலும் இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாவை முழுமனதோடு ஏற்று இறை திட்டத்தை நிறைவேற்றுவதிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அவர் ஒரு நீதிமானாக வாழ்ந்தார் என்றும் திருமறையோடு திருச்சபையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இந்த தந்தையர் தின நாளிலே ஆண்டவர் தாமே அனைத்து தந்தையர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருடைய குடும்பமும் திருக்குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அனைத்து தந்தையர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தையர் தின நாளை கொண்டாடும் இந்த மாதத்திலே ஒவ்வொரு தந்தையர்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறோம். தங்கள் குடும்ப லட்சியத்தை முன்வைத்து வாழ்ந்த ஒவ்வொரு தந்தையர்களும் அவர்கள் பட்ட பாடுக்கு பலனாக குடும்பத்தாலும் மனைவியாலும் பிள்ளைகளாலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். அன்பு நிறைவா, தங்கள் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக எத்தனை பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளவோ கஷ்டங்களை உள்ளத்திலே சுமந்து தனிமையாக நின்று தங்கள் குடும்பத்தை உயர்த்தியிருப்பார்கள். அனைவரையும் ஆசீர்வதித்தரலும். முதிர் வயதிலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களுடைய பரிசுத்த கரம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு வாழ்ந்தரா வாழ்ந்த நேயர்களே, இந்த வேளையிலே குறிப்பாக எமது நாட்டை நாம் பார்க்கும் பொழுது, சில காலங்களுக்கு முன்பு ஒரு பிள்ளை என்னோடு கதைக்கும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய அன்பு அப்பாவை யாராலும் எனக்கு கொடுக்க முடியாத என்னுடைய அன்பு அப்பாவை இலங்கை ராணுவம் போட்ட குண்டினாலே நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளை கண்கலங்கியது. எத்தனையோ பிள்ளைகள் பாசமாக அக்கறையோடு வளர்த்த தங்களுடைய அன்பு தகப்பனை குண்டினாலே இன்னும் பல போர் அழிவினாலே இழந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இறைவன் தகப்பனாயிருக்கட்டும். இன்னும் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்த பொழுது அந்த தாயின் தகப்பனும் மிகுந்த மனக்குமுறலோடு அதை பகிர்ந்தார்கள். எங்கள் கண்களுக்கு முன்பாகவே எங்கள் ரெண்டு பிள்ளைகளும் இலங்கை ராணுவத்தால் போடப்பட்ட அந்த குண்டினாலே சிதைந்து போனார்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் கண் முன்னாலே நின்று புன்சிரிப்போடு அப்பா அம்மா என்று சொல்லுகிற அந்த சத்தம் எல்லாம் அந்த குண்டோடு அப்படியே சிதைந்து போய்விட்டது. அதை நினைக்கும் பொழுது எங்களால் தூங்கக்கூட முடியவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். அப்படி தங்கள் பிள்ளைகளை இழந்து வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் இறைவன் சமாதானத்தை கொடுக்க வேண்டி நாம் மன்றாடுவோம். இன்னும் ஒரு சிலர் குழந்தைகள் தங்களுக்கு இல்லையே என்று சொல்லி மன வருத்தத்தோடு இருப்பார்கள். இந்த நாட்களிலே நிச்சயமாக அது அவர்களை பெரிதும் தாக்கும். இந்த வேளையிலே அவர்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே வான்பரா நேயர்களாகிய நாம் அனைவரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கும் மன சமாதானத்தை தரட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்பு தகப்பனை இழந்து போன பிள்ளைகளுக்கு நீரே ஆதரவாய் இருந்திருளும், சமாதானத்தை தந்திருளும். தங்களுடைய பாசமிக்க பிள்ளைகளை இழந்து போய் துடிக்கிற தகப்பன்மாருக்கு நீரே சமாதானத்தை தந்தரிடும். அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த நாட்களிலே குழந்தைகள் இல்லையே என்று சொல்லி மனவேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் நீர்தாமே மனம் இறங்கி குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்தரிடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென்.
நேயர்களே, இத்துடன் வாழ்வரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் இன்று கேட்ட வாழ்வரா நிகழ்ச்சியை நீங்கள் எமது இணையதளம் மூலம் கேட்க விரும்பினால் எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரால் தயாரித்து வழங்கிய வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.